இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRS AMC@SUDAVENTIST.ORG.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-3-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுஸ்தமனே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. எழுந்திரு என்று சொன்னாரே, யவிரு மகள் பிழைத்தாளே. எழுந்திரு என்று சொன்னாரே, யவிரு மகள் பிழைத்தாளே.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், பிலிப்பு தேவ ஆவியினால் நடத்தப்பட்டான் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகின்றோம். பிலிப் லெட் பை காட். வேதாகமத்திலே பிலிப்பை குறித்து நாம் படிக்கின்றோம். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 8:26-29. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற ஒனாந்திர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடியே அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கத்கே என்பவருக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசையா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டு இருந்தான். ஆவியானவர், நீ போ, அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது எத்தியோப்பிய அந்த நபருக்கு ஆண்டவருடைய வார்த்தை தேவைப்பட்டிருக்கிறது. அவர் ஏசையா தீர்க்கதரிசன புத்தகத்தை படித்திருந்தார். ஆகையால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் அனுப்பக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியை பெறுவது எப்படி? ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்வது எப்படி? ஆவியின் கனிகளை கொடுப்பது எப்படி என்பதை குறித்து அநேக புத்தகங்கள் வாசிக்கலாம். ஆனால் அநேகர் உள்ளத்தில் கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுவது எப்படி என்ற கேள்வி எழுகிறது. இன்று சுவிசேஷகனாகிய பிலிப்புவின் வாழ்க்கையிலிருந்து ஆவியானவரால் நடத்தப்படுவது எப்படி என்பதை தியானிப்போம். வேதத்தில் மூன்று பிலிப்புகளை குறித்து நாம் வாசிக்கின்றோம். முதலாம் பிலிப்பை குறித்து பார்க்கும் பொழுது சீசனும் அப்போஸ்தலனும் ஆகிய பிலிப்பு, யோவான் 6:5-12-14-8. இரண்டாவது ஏரோதுவின் சகோதரனாகிய பிலிப்பு, லூக்கா 3:1, மத்தேயு 14:3. மூன்றாவதாக மேலே வாசித்த பிலிப்பு ஒரு சுவிசேஷகர், பந்தி விசாரிப்புக்காரராக தெரிந்து கொள்ளப்பட்ட 7 பேரில் இவரும் ஒருவர். இவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிற 4 பெண் பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருந்தார். அப்போஸ்தலர் 6:5-8-5. இவர் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவர், நற்செய்தி பெற்றவர். அப்போஸ்தலர் 6:3. இவர் ஆவியானவரால் நடத்தப்படும் அனுபவத்தை பெற்றிருந்தார். பரிசுத்த ஆவியை பெறுவது வேறு, அந்நிய பாஷைகளை பேசி மகிழ்வது வேறு என்று அநேகர்கள் நினைத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் உண்டு. இன்று அநேகர்கள் அந்நிய பாஷை என்ற பெயரிலே யாருக்கும் புரியாத பாஷையை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்நிய பாஷை என்று நாம் சொல்லப்படும் பொழுது அந்த பாஷையானது அநேகர்களுக்கு புரிய வேண்டும். ஒருவேளை அது புரியவில்லை என்றால் அப்படிப்பட்ட பாஷையை நாம் பேசக்கூடாது என்று பவுல் சொல்லியிருக்கிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். ரோமர் 8 1:4-5:9-14 நாம் வாசிக்கலாம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கி ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்துவதாக வாக்களித்திருக்கிறார். நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆகவே தாவீதை போல உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று அவர் ஜபித்ததை பார்க்கிறோம். சங்கீதம் 143:10 நாம் வாசிக்கலாம். ஒரு மனிதனை நடத்த 4-5 வல்லமைகள் முன் வருகின்றன. முதலாவது மனிதனின் அறிவு. மனிதன் சொல்லுகிறான், இறைவன் எனக்கு அற்றவை 5 புலன்களையும் கொடுத்திருக்கிறார். என் மனமும் மாம்சமும் என்ன விரும்புகிறதோ அதன்படி செய்வேன். என்னை நானே நடத்தி செல்ல எனக்கு தெரியும். சுய சித்தம், சுய சிந்தை, சுய அறிவு, சுய ஞானம் எல்லாம் எனக்கு உண்டு என்கிறான். நீதிமொழிகள் 16:25 நாம் வாசிக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்கின்றது என்றால், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இங்கே நாம் பார்க்கிறோம் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றக்கூடிய வழி யாவுமே மரண வழிகள். ஆகையால் நாம் தேவனால் நடத்தப்பட வேண்டுமே தவிர நம்முடைய அறிவினால் நடத்தப்படக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய அறிவு குறுகிய அறிவு, நம்முடைய அறிவு மாறக்கூடிய அறிவு, நம்முடைய அறிவு நிரந்தரம் இல்லாத அறிவு. இப்பொழுது ஏசையா 55:9 நாம் வாசிக்கலாம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், உங்கள் மேல் நான் ஒரு பெரிய நினைவை வைத்திருக்கிறேன், எண்ணங்களை வைத்திருக்கிறேன், வாக்கு உங்களை நான் வைத்து காப்புவேன் என்று அநேக வசனங்களை இங்கே ஆண்டவர் தந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. சாலமோன் ஞானி எவ்வளவோ நீதிமொழிகளை எழுதினாலும் அவரோ மனப்போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். பிரசங்கி 2:3 வாசிக்கும் பொழுது, என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியனத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். என் கண்கள் இச்சை தவிகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டுமென்று விளக்கவில்லை. இங்கே பார்க்கும் பொழுது சாலமோன் ஞானி அவர் எப்படி பாவமான வழியிலே நடந்தார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். ஆவியால் நடத்தப்படுகிறவர்கள் இப்படி தங்கள் சுய சிந்தனைக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். இயேசுவை காண வந்த சாஸ்திரிகளை கிழக்கே தோன்றி நட்சத்திரம் அழகாய் வழிகாட்டி அழைத்து கொண்டு வந்தது. ஆனால் இடையில் அவருடைய சுய சிந்தை குறுக்கிட்டதினால் அவர்கள் ஏரோது அரண்மனைக்கு சென்றார்கள். இதனால் 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் எத்தனையோ கொடூரமாய் கொலை செய்யப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆவியானவரால் நடத்தப்பட ஒப்பு கொடுக்கிற கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவிலே அறிந்திருக்கிறார்கள் என்று கலாத்தியர் 5:24 நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவ சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்துக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கலாத்தியர் 6:14 நாம் வாசிக்கும் பொழுது, அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் உண்டாயிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைக்கிறார். கலாத்தியர் 2:20. இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்து நம்மோடு கிடக்கிறார், நம்முடைய சுயத்தை நாம் சிலுவையிலே கிறிஸ்துவோடு கூட அறைய வேண்டும், நம்முடைய பாவத்தை சிலுவையில் அறைய வேண்டும். அது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இரண்டாவது, பல மனிதர்கள் நாகரிகங்கள், அநேக மத தலைவர்கள், சினிமா நடிகர்கள் எங்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார்கள். பல நாகரிகங்களை வெளிக்காண்பிக்கிறார்கள். பல்வேறு வகை தத்துவ ஞானிகளும் ஜோசியக்காரரும் குறி சொல்கிறவர்களுக்கு பிசாசின் வல்லமையை தனக்குள்ளே அடக்கி போலியான அற்புதங்களையும் காண்பிக்கிறார்கள். நாங்கள் உங்களை வழிநடத்துகிறோம் என்று பல தத்துவங்களை சொல்கிறார்கள். இன்று அநேக வாலிப பிள்ளைகள் தொலைக்காட்சிக்கும், குறிப்பாக சினிமா நடிகர்களுக்கும் அடிமையாகி இருக்கிறார்கள். அந்த சினிமா நடிகர் என்ன உடை அணிகிறாரோ அதை நானும் அணிவேன், அந்த நடிகி என்ன உடை அணிகிறார்களோ அதை நானும் போடுவேன் என்று அநேக வாலிப பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு பின்பாக, உலகத்தின் சினிமாவுக்கு பின்பாக, கதாநாயகன் கதாநாயகிகளுக்கு பின்பாக சென்று தம்முடைய வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளாமல் இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சற்று தெரிந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. சினிமா நடிகர்கள் அதுக்கடுத்து பல நாகரிகங்களை வெளி காண்பிக்கிறார்கள். சினிமாவில் எதை காண்பிக்கிறார்களோ அதையே இங்கே அநேக ஜனங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கடுத்து தத்துவ ஞானிகள் என்று அநேகர்கள் வந்து அநேக தத்துவங்களை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இன்று யூடியூப்லே எத்தனையோ வீடியோக்கள் போடப்பட்டு இருக்கிறது, எத்தனையோ பதிவீட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்து இது நன்றாக இருக்கிறது, இந்த தத்துவம் நன்றாக இருக்கிறது, எனக்கு பிடித்து விட்டது என்று சொல்லி அதை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் ஜோசியக்காரர்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஏதா ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமென்றால், எங்காவது செல்ல வேண்டுமென்றால், ஏதாவது தொழிலை துவங்க வேண்டுமென்றால் அவர்கள் முதலில் போய் ஒரு ஜோசியக்காரனை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவர்கள் யாவருமே பிசாசினால் நடத்தப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். எப்படி என்றால், தேவ ஆவியினால் ஒரு மனுஷன் நடத்தப்படாவிட்டால் அவன் சாத்தானின் ஆவியினால் நடத்தப்படுவான். அதாவது தேவன் உங்களை பயன்படுத்தவில்லை என்றால் உங்களை யார்தான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான்? சாத்தான் தான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். அதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, யார் நம்மளை வழிநடத்தக்கூடாது என்றால் கள்ள தீர்க்கதரிசிகள் நம்மளை வழிநடத்தக்கூடாது. நாம் பார்க்கும் பொழுது தங்களுடைய சுய லாபத்திற்காக நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறோம் என்று அநேக கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள வேலையாட்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வரும் ஓநாய்களை சுற்றி திரிகிறார்கள். இவர்கள் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கத்தக்க கள்ள தீர்க்க தரிசனம் உரைத்து பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார்கள். மத்தேயு 24 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக, அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக யார் அதிகமாக வருவார்கள் என்று பார்க்கும் பொழுது கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள். இவர்கள் வந்து என்ன செய்வார்கள் என்று பார்க்கும் பொழுது அநேகர்களை வஞ்சிக்க எல்லா விதமான பொய்களையும் எல்லா விதமான புரட்டாட்டுகட்டிலையும் அவர்கள் சொல்வார்கள் என்று பார்க்கின்றோம். குறிப்பாக அங்கே வேதம் சொல்கின்றது, அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக, அதாவது ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார், கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார், உங்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அவர்கள் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். இன்று அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்தால் நாம் என்ன செய்கிறோம்? ஆச்சரியத்தோடு, அது அப்படி நடந்ததா, யார் இது அவர் செய்தாரா, அது இவர் செய்தாரா என்று ஆச்சரியத்தோடு அந்த போதகரையோ அந்த தீர்க்கதரிசியோ நாம் காண ஓடுகின்றோம். ஆனால் உண்மையில் தேவன்தான் அந்த அற்புதத்தை செய்தாரா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அநேக நேரங்களில் தேவன் அற்புதம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் சாத்தானும் பிசாசானவனும் அவன் அற்புதம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அவனால் எல்லா அற்புதங்களையும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவனுடைய கரங்களில் தேவன் கொடுத்த அந்த வல்லமையை வைத்து அவனால் என்ன செய்ய முடியுமோ அதை மாத்திரமே அவனால் செய்ய முடியாது, அதற்கு மேலாக செல்ல முடியாது. ஆகையால் இன்று அநேகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் காட்டக்கூடிய வழியிலே நடக்கிறார்கள். எப்படி இவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் என்பதை நாம் கண்டுபிடிப்பது? இது மிகவும் எளிதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஒரு தீர்க்கதரிசி, அந்த ஒரு போதகர், சுவிசேஷகர் வேதத்தை பிரசங்கம் செய்கிறார், அந்த வேதத்தின்படி நடக்கவில்லை என்றால் அவர் கள்ள தீர்க்கதரிசியாய் இருக்கிறார். ஏனென்றால் அவரிடத்திலே சத்தியம் இல்லை, அவரிடத்திலே உண்மை இல்லை, அவர் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். நான்காவதாக, நம்மை யார் வழிநடத்தக்கூடாது என்றால் சாத்தான் வழிநடத்தக்கூடாது. நாம் வாசிக்கின்றோம் 1 பேதுரு 5 அதிகாரத்திலே 7-8 வாசிக்கும் பொழுது, சாத்தான் கர்ஜிக்கின்ற சிங்கத்தை போல எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகையால் வேதம் சொல்கின்றது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கின்றோம். சாத்தான் தந்திரமாக ஆதாமியாவாலை வழிநடத்துகிறேன் என்று முன் வந்தான். இதனால் எத்தனை பெரிய வீழ்ச்சி! இஸ்ரேவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தும் கத்ரால் வழிநடத்தப்பட தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. தன் சொந்த வழியில நடந்து தனக்கு பேர் புகழ் தேடி ஜெய ஸ்தாபங்களை நாடிக்கொண்டிருந்தான். முடிவில் அவனை பொல்லாத ஆவி பிடித்து அலகளித்தது. லேகியன் பிசாசு பிடித்த மனிதனை சாத்தான் எவ்வளவு கொடூரமாய் வழிநடத்த தன்னைத்தானே கல்லுகளினால் கீறிக்கொள்ளும்படி குடும்பத்தாரை விட்டு விலகி கல்லறைகளில் மத்தியிலே கிடக்கவும் நடத்தினான் என்று நாம் பார்க்கின்றோம். சிம்சனை போல விபச்சார ஆவியினால் நடத்தப்பட்டு உங்கள் அழைப்பை நஷ்டப்படுத்தி விட்டாதிருங்கள். ஆம், சாத்தான் எத்தனையோ வீரர்களுடைய வாழ்க்கையை அவன் அழித்து விட்டான் என்று நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில அவன் பாவங்களை வரவழைத்து தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி அவன் செய்து விட்டான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இன்று நாம் யாரால் வழிநடத்தப்படுகின்றோம் என்று மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. நாம் யாரால் வழிநடத்தப்பட வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்த வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆவியானவரால் வழிநடத்த வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆவியானவர் உங்களை நடத்தி சென்றால் அங்கே தோல்வி என்பதற்கு இடமில்லை. எப்பொழுதும் வெற்றி, பூரண பரிசுத்தம், சமாதானம், சந்தோஷம் உண்டு. சாத்தானோ மந்திரவாதிகளோ உங்களை தாக்கவோ மேற்கொள்ளவோ முடியாது. எகிப்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேலரை வழிநடத்த மேகஸ்தம்பங்களும் அக்னி ஸ்தம்பங்களும் தேவனாய் இருந்தது. அவைகள் ஆவியானவருக்கு அடையாளமாகும். ஒரு சின்ன குழந்தை தன்னைத்தானே வழிநடத்தி கொள்ள முடியாது. பெற்றோரால் வழிநடத்தப்பட்டால்தான் அது பாதுகாப்பாக இருக்கும். இல்லாவிட்டால் பிள்ளை பிடிக்கக்கூடியவன் கடத்தி கொண்டு போய்விடுவான். மனவானனுக்கு ஆசிரியர் தேவை, அலுவலகத்தை நடத்த பொறுப்புள்ள அதிகாரி தேவை, அதே போல ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆவியானவர் தேவை. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம யார் வழிநடத்த வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து வழிநடத்த வேண்டும். ஆனால் இயேசுவை நீங்கள் பாருங்கள். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் ஆவியானவரால் நடத்தப்பட்டார். இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். லூக்கு 4:1. இங்கே பார்க்கும் பொழுது இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவராயிருக்கிறார். இன்று நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். லூக்கா 4:1 வாசிக்கும் பொழுது, நான் ஒன்றும் என் சுயமாய் பேசவில்லை, பிதா எனக்கு என்ன சொல்கிறாரோ அதைத்தான் சொல்லுகிறேன் என்றார். ஒருபோதும் அவர் நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள், என் வார்த்தைகளை வாபஸ் வாங்குகிறேன் என்று சொன்னதில்லை. காரணம், அவர் ஆவியானவரால் நடத்தப்பட்டார். அவர் சிலுவையை சந்தித்த போதும் கூட ஆவியானவரால் நடத்தப்பட்டு சென்றார். எபேசியர் 9:14 வாசிக்கும் பொழுது, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். இங்கே பார்க்கும் பொழுது கிறிஸ்து ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நித்திய பலியாக நமக்காக அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் கிறிஸ்துவின் பாதையிலே நடக்க வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அடுத்து தேவனின் ஆவியை குறித்து, அதாவது பிதாவின் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும், நம்ம வழிநடத்த வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்படுவீர்கள் என்றால் என்ன பேசுது என்று கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரை உங்களில் இருந்து பேசுகிறார். மத்தேயு 10:20. நமக்கு பிதா குமாரின் பரிசுத்தவனர் இருக்கிறார். ஆகையால் இந்த 3 பேரையும் நாம் கூப்பிட்டு ஜெபிக்கலாம். ஆகவே அதிகாலை வேளையில் எழுந்து, ஆவியானவரே, என் 5 புலன்களையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீரே பேசும், நீரே செயலாற்றும், இந்த புதிய நாளில் உம் சித்தப்படி என்னை வழிநடத்தும் என்று ஆர்ப்பணித்து விடுங்கள். ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களை நீங்கள் முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள். அவர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சில வேளைகளில் ஆவியானவர் உங்களை நடத்தும் போது உங்களுக்கு அது பிரியமில்லாததாய் இருக்கலாம். பேதுருவிடம் இயேசு கிறிஸ்து, நீ இளவயதனாய் இருக்கிறாய், உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய், நீ முதிர் வயதுள்ளனாகும் போது உன் கையை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போய் விடுவான். யோவான் 21:18. நாம் பிதாவின் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். அடுத்து தெய்வ தூதர்களால் நடத்தப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 8:26 நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமா எருசலேமுக்கு காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்திரமாக போ என்றான். அடுத்ததாக ஆவியானவரால் வழிநடத்தப்பட்ட பிலிப்பு ஒத்தாசை செய்யும்படி தேவதூதன் இறங்கி வந்தான். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், கர்த்தர் பிலிப்போடு கூட இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். பிலிப்பை வனாந்திரத்துக்கு வழிநடத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். ஏன் வனாந்திரமாய் போக சொல்லுகிறார் என்று காரணத்தை பிலிப்பு விசாரிக்கவில்லை. ஆனால் கீழ்ப்படிந்து போன போது எத்தோப்பிய ராஜா ஸ்திரீயின் மந்திரி ரதத்தில் போவதை கண்டார். யூதருக்கு சமாரியருக்கும் பார்க்கலாம் எத்தோப்பியர் மீது அதிக வெறுப்பு. அவர்கள் சாலமோனுக்கு சோபராஜ்யத்திற்கும் பிறந்த சந்ததி என்பதே காரணமாகும். பிலிப்பு போய் ரதத்துடன் சேர்ந்து கொண்டு ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து இயேசுவை குறித்து பிரசங்கித்தார். முடிவில் அந்த எத்தோப்பிய மந்திரி ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார்.
இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி biblee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
உங்கள் இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.